ஒரு முஸ்லிம் முழுமை பெறுவதாக இருந்தால் ஒரு பக்க சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் வாழ முடியாது, வாழவும் கூடாது. சகோதரர்களே, இந்த ரெண்டு கருத்தையும் ரெண்டு பகுதியையும் அன்பு நபியுடைய பொன்மொழிகள் ஒரே ஹதீசுக்குள்ளே பேசுகிறது. குர்ஆனுடைய வசனங்கள் இரண்டு தலைப்பையும் சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணத்திற்கு பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் ஈமான் பிதுன் வசபுன ஷஅபா, இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. அஇலாஹா, அதிலே உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுடைய பகுதி, அவனுடைய நம்பிக்கை சார்ந்தது. இறுதியானது அதினாஹா, கடைசியானது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது. சகோதரர்களே, எந்த ஹதீஸின் ஆரம்பம் அல்லாஹுவை பற்றி இருக்கிறதோ அந்த ஹதீஸினுடைய முடிவை பாருங்கள், பாதையிலே போய் முடிகிறது. மஸ்ஜித் அல்லாஹுடைய மாளிகை, அதை தூய்மையாக வைப்பது எமது கடமை, அதிலே அழுக்கை போடக்கூடாது. அல்லாஹுவின் மாளிகை, அல்லாஹுவின் கடமைகளை புனிதமாக நிறைவேற்றுவது மனிதனின், முஸ்லிமின் மிகப்பெரிய பொறுப்பு. அது மட்டுமல்ல, நாம் நடந்து செல்லும் பாதையை பற்றியும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், பள்ளிக்குள்ளே ஒரு அழுக்கை போற்றால் தவறு, பாதையிலே ஒரு அழுக்கை போற்று சிலவே இல்லை, அதனால் உயிரே போய்விடும், அது குற்றம் இல்லையா? எனவே முஸ்லிம்கள் வாழும் கிராமம் என்றால், முஸ்லிம்களுடைய பஜார் என்றால், பாதையும் சொல்ல வேண்டும், பஜாரும் சொல்ல வேண்டும், இது முஸ்லிம்கள் வாழும் பிரதேசம். அப்படித்தான் அன்றைய முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். பள்ளிக்குள் மட்டுமல்ல இஸ்லாம், பாதையிலும் இஸ்லாம் வெளிப்பட்டது. உண்மையிலே பள்ளிக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கதிரை இருக்கும், அதை பக்குவமாக பாவிப்பார்கள், 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் அப்படியே இருக்கும். பாடசாலையிலே ஒரு இரும்பு கதிரை முறித்து விடுவார்கள், முறையாகுமா? அமானிதம் என்ற வகையிலே பள்ளியின் சொத்தையும் பாதுகாக்க வேண்டும். பாடசாலை அது பொது கடமை, பொது சொத்து. சகோதரர்களே, அதையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் மாணவனின் சிந்தனை பள்ளிக்குள்ளேயும் பள்ளிக்கு வெளியேயும் ஒன்றாக இருக்க வேண்டும். கண்ணிமி கல்லாவினர்களே, சில வேளை குர்பானுடைய காலத்திலே குர்பானை அழகாக செய்து விடுவார்கள், அது ஒரு இபாதத், அல்லாஹுடைய பகுதி. அதை நாற்றம் வராமல் புதைப்பது, அதுவும் இஸ்லாம். அதிலே குறை செய்து விடுவார்கள், அதை பராமுகமாக விற்று விடுவார்கள். சில பிரதேசங்களிலே அந்நிய பொறுப்புதாரிகள் வந்து ஹுத்பாவுக்கு பின்னால் எலும்பி நின்று சொல்லுவார்கள், கொடுத்ததை முறையாக புதைத்து விடுங்கள், நீங்கள் சமூகத்துக்கு பிரச்சனையானவர்களாக இருக்க வேண்டாம் என்பதாக கூட சொல்லும் நிலைமைகளை நாம் பார்த்திருப்போம். எனவே சகோதரர்களே, ஒரு பக்க சிந்தனையோடு ஒரு முஸ்லிம் வாழக்கூடாதே. மனிதனுடைய கடமைகளும் படைத்தனுடைய கடமைகளும் இரண்டுமே அழகாக முறையாக பேசப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சக்கராத்துடைய வார்த்தையை பாருங்கள், அதை உணர்த்துகிறது. கடைசி வார்த்தை, இறுதியாக மொழிந்த அருமையான அருள் மொழி, பொன்மொழி, முத்தாய் தூவியது. சகோதரர்களே, கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அஸ்ஸலாம், தொழுகை, தொழுகை அல்லாஹ்வுடைய பகுதி, அதை குறை செய்ய முடியாது. படைத்தவனுக்கு எந்த குறையும் ஒரு முஸ்லிமால் நடக்கக்கூடாது. நடந்தால், தொழுகையிலே குறை செய்தால், உண்மையில் அவன் முஸ்லிம் மையவாடியில் கூட அடக்கப்படுவதற்கு தகுதியற்றவனாய் போய்விடுவான். அதோடு சொன்னார்கள், மமா மலக்கத் ஐமானுக்கும், அல்லாஹ் அல்லாஹ், அதே போன்று அடிமை, பணம் கொடுத்து வாங்கிய அடிமையுடைய விடயத்திலும் பொடுபோக்காய் நடக்க முடியாது. பணம் கொடுத்து வாங்கிவிட்டோம், கைவசம் எமது பலக்கரம் சொந்தமாக்கிக் கொண்ட அடிமை, எமது நிர்வாகத்துக்கு கீழாக இருக்கிறார், கூலிக்காரர் அல்ல, வேலை செய்பவர் அல்ல, மனைவி அல்ல. சகோதரர்களே, பணம் கொடுத்து வாங்கிய அடிமையாக இருந்தாலும் அவருடைய மனதையும் புண்படுத்த முடியாது. அவரை மனிதனாக பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய கடமைகளை பார்ப்பது போன்றே சிலவேளை ஒரு மனிதனத்திலே தஹஜ்ஜுத் இருக்கும், பள்ளியில் இருக்கும் முஅத்தினோடு அவருக்கு பேச தெரியாமல் இருக்கும், கடையிலே வேலை செய்யும் முதலாளியுடைய தொழிலாளியுடைய உள்ளத்தை போட்டு கசைத்து விடுவார்கள், கசக்கி விடுவார்கள். அது ஏதோ அல்லாஹ் படைத்ததனால் அது நிற்கிறதே, கிளாஸ் போன்றிருந்தால் துண்டாய் வெடித்து சிதறி இருக்கும். மனதை உடைப்பதிலே சிலர் மாமன்னர்கள், அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. அடுத்தவர்களின் பிரச்சனைகள், அடுத்தவர்களின் கஷ்டங்கள், அடுத்தவர்களின் சிரமங்கள், அதை பார்க்காமல் வாழ்வது முறையல்ல. ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள், ஹஜ்ஜர் அஸ்வதை முத்தமிடுவது இபாதத், அடுத்தவனுடைய காலை நெசுக்குவது ஹராம். சொர்க்கத்து கல்லை முத்தமிடுவதாக இருந்தாலும் சரி, அடுத்த மனிதனுக்கு சிரமம் கொடுப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. ஜமராத்திலே கல்லடிக்கும் பொழுது கழுத்து மிதிபடுகிறது, ஏன்? ஜும்மாவுக்கு வந்தால் கூட சிலர் கழுத்தை மிதித்துக் கொண்டு வருவது உட்காருவதை பற்றி என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அனுமதித்தார்களா? முன்சப்புக்கு தானே வருகின்றார், வரவிடட்டும். வந்தவர்கள் சரியாக அமர வேண்டும், வருபவர்கள் முறையாக பின்னால் இருக்க வேண்டும். சகோதரர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தின் விளிம்பிலே உட்காருகிறார், நரக தட்டிலே உட்காருகிறார். அடுத்தவனின் கழுத்தை மிதிப்பது, ஹஜ்ஜில் உயிரே போகுது, சர்வதேசம் பார்க்கிறது சகோதரர்களே. எனவே முஸ்லிம்கள் இபாதத்தை போன்றுதான் அஹ்லாக், முஆமலாத், முஆஷராத்துடைய பகுதி. இந்த ரெண்டையும் சரியாக பார்ப்பதை இஸ்லாம் சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது, சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒரு ஹுத்பாவுடைய நேரத்திலே மிம்பருக்கு ஏறினார்கள். ஃபஸாயித்தல் மிம்பர், யா ரசூலல்லாஹ், மிம்பருக்கு ஏறினீர்கள். ஃபகுல்த ஆமீன், ஆமீன் என்று சொன்னீர்களே முதல் படியிலே, இரண்டாம் படியிலே ஆமீன், மூன்றாம் படியிலும் ஆமீன். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன விளக்கம் யா ரசூலல்லாஹ்? முதலாவது படியிலே ரமலான் மாதம் வருகிறது, அதை பாலாக்கியவன் நாசமாகட்டும், அல்லாஹ்வுடைய பகுதி, ஆமீன் என்றார்கள். சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், வருடத்துக்கு ஒரு தடவை வரும் ரமலான் மாதம், அது எம்மை தூய்மையாக்க வருவது, அது ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், ஆத்மீக வைத்தியசாலை, ரூஹை ரூஹுக்கு மருந்து கொடுக்க வந்த மாதம். அது ரூஹு சுத்தமானதா? அதிலே ஆத்மீகம் இருக்கிறது, லௌகிகம் இருக்கிறது, தௌபாவும் இருக்கிறது, தக்வாவும் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. பெற்றுக் கொண்டோமா? அது ஒரு ஹாஸ்பிட்டல் போன்று நடந்து கொண்டோமா? சகோதரர்களே, அதை தாண்டி இரண்டாம் படிக்கு வாருங்கள், அங்கும் ஒன்றை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் இருவரில் ஒருவரை அடைந்து அல்லது இருவரும் வீட்டிலே இருக்க அவர் மூலமாக யார் சுவனம் செல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள், முதல் படி அல்லாஹ்வை பற்றி, அவனுடைய கடிமையை பற்றி, இரண்டாவது படியிலே வீட்டிலே 360 நாளும் இருக்கும் தாய் தந்தை. ரமதான் வந்தால் என்ன கண்ணியம்? வீட்டிலே இருக்கும் தாய் தந்தைக்கு என்ன கண்ணியம்? சகோதரர்களே, உண்மையிலே நான் இந்த மூணாம் படியிலிருந்து அந்த இரண்டாம் படியை பற்றித்தான் பேசப் போகிறேன். படைப்புகளுடைய வரிசையிலே முதல் வரிசையில் நிற்பவர்கள் தாயும் தந்தையும். இதை பார்க்க சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. மனிதம் வாழும் உள்ளமாக இருந்தால், மனித நேயம் அவருக்குள்ளே வாழுமே என்றால், நிச்சயமாக சத்தியமாக அவர் தாய்க்காக வேண்டி, தந்தைக்காக வேண்டி எதையும் செய்வார். ஏனென்றால் உண்மையிலே தாய் என்றால் யார், தந்தை என்றால் யார்? சகோதரர்களை, நாங்கள் உம்மா என்று சொல்லுகிறோமே, இது அரபு வார்த்தை. இது ஒட்டுமொத்தமாக தாயின் பாசத்தை அன்போடு, பாச வெளிப்பாட்டோடு பேசும் வார்த்தை. அன்பு தாயே, இரக்கமுள்ள அன்பான தாயே என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம்? அதற்கு தகுதியான ஒரே ஒரு உறவு, ஒரே ஒரு படைப்பு, அல்லாஹ் எமக்கு தந்த தாய் தந்தை. சகோதரர்களே, அவர்களுக்கு நல்லது செய்யுங்கள், பணிவிடை செய்யுங்கள் என்பதாக குர்ஆனுடைய வசனங்கள் தேவையில்லை. சரியா யோசித்தா? ஏனென்றா உலகத்தை நாம் பார்ப்பதற்கு அந்த பெற்றோர் தான் காரணம். இந்த மனிதன் என்ற இயந்திரம் தயாரிக்கப்பட்டதே தாயின் கற்பரையிலே வைத்துத்தான். எமது ரூஹு ஊதப்பட்டதே தாயின் கற்பரையிலே வைத்துத்தான். இந்த ரத்தம் தாயின் கற்பரையிலே வைத்துத்தான். இந்த உடம்பு தயாரானதே அந்த தயாரிப்பு அறையிலே தான். சகோதரர்களே, நாம் பிறக்கும் பொழுதே, உலகத்தை பார்க்கும் பொழுது வைத்தியர் சொல்லிவிட்டால் இந்த குழந்தை பிறந்தால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் ஊரே சொல்லும், உறவே சொல்லும், சரி போகட்டும், குழந்தையை விட்டுவிடுங்கள், உங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எமது தாய் சொல்லி இருப்பா, எமது தாய் சொல்லுவா, இல்லை இல்லை, அவன் உலகத்தை பார்க்கட்டும், அவன் கண் திறக்கட்டும், நான் அந்த காணாத பிள்ளைக்காக வேண்டி உயிரை கொடுக்க தயாராகிறேன், உயிரை விட தயாராகிறேன், உயிரை வேண்டுமானால் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுவார்கள். அன்பு தாய், உண்மையில் எங்களை காண முன்னாலே எங்களுக்காக வேண்டி துடித்தவர்கள், எம்மை கண்டதன் பின்னால் பிரசவ வேதனையை மறந்தவர்கள், நாம் அழும்வதிலே அவர்களுடைய புன்னகை மிதந்தது. சகோதரர்களே, அப்படியான ஒரு உறவு. அருமையானவர்களே, இந்த தாய் தந்தை மாறி பார்ப்பதை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறதை விட கடனாக பார்த்தால் கூட பரவாயில்லை. நாட்டில் வேலை செஞ்சா பென்ஷன் கொடுக்கிறாங்க, வீட்டில் வேலை செஞ்ச உம்மா வாப்பாவுக்கு அடியும் உதையும் கொடுத்து வெளியாக்குகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோரை பார்ப்பது கடமை என்பதை விட அதை கடனாக பார்த்தால் கூட மிகையாகாது. ஏன்? வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஃபின், ஆரம்பம் சிறிய பிள்ளை, தெரியாது, தெளிவில்லை, உடம்பிலே பலமில்லை. இதோ கரம் பிடித்து வந்திருக்கக்கூடிய சிறுசுகளை பாருங்கள், யாருடைய துணையோடு வந்திருக்கிறார்கள், யாருடைய தெளிவோடு வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, பெற்றோர் தந்தை பிடித்து வந்திருக்கிறார். சிறிய பருவத்திலே நாம் கழித்தோம். இரண்டாம் பருவம் பலமானதே, மூன்றாம் பருவம் பலகீனமானதே. பெற்றோர்கள் இரண்டாம் பருவத்திலே இருக்கும் பொழுது நாம் முதலாம் பருவத்திலே இருந்தோம். மலமும் தெரியாது, மலரும் தெரியாது, வலதும் தெரியாது, இடதும் தெரியாது, சோறும் தெரியாது, மண்ணும் தெரியாது. தாய் நடத்திய பாடங்கள் சகோதரர்களே, தனியே ஒரு இடத்தில் நிற்பதற்கு பயந்தோம். தந்தை சென்று இந்த இடத்திலே கொஞ்சம் நில்லு, ஹுத்பாவுக்கு வந்த பிள்ளை விடுபட்டால் கூட அழுது துடைத்து விடுவார். சகோதரர்களே, இப்படியாக தாய் தந்தையின் துணை இல்லாமல் வாழ முடியாமல் இருந்த எனக்கு அல்லாஹ் இப்பொழுது பலத்தை தந்தான். சுபஹானல்லாஹ். மூன்றாவது இடத்துக்கு பெற்றோர்கள் சென்று விட்டார்கள். இப்ப இஸ்லாம் சொல்லுது, எடுத்த கடனை திருப்பி கொடு, நன்றி உள்ளவனா வாழ் நீ கடன். இப்ப ஏழாவது கட்டத்துக்கு வந்து விட்டார்கள். குர்ஆனுடைய வார்த்தையை பாருங்கள், மிக நுணுக்கமாக அது பேசுகிறது. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைன் இஹ்சானா இம்மா யபுலுகன் இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா உக்கிலாஹுமா. உம்மா அப்பாக்கு வயோதிபம் வந்து விட்டது, உடம்புல பலம் இருந்தாலும் பார்க்கணும், சரி இயலாத கட்டம், பார்க்கிறதுக்கு இயலாத, அவர்களால் சொந்தமாக வேலை செய்ய முடியாத கட்டம் வந்து விட்டது. இப்பொழுது கொஞ்சமாவது பாருங்கள், இப்பொழுது கடனாளியாக நீங்கள் மரணித்து விட வேண்டாம். பணத்தால் கடன் இருந்தால் மகன் பிடித்தெடுப்பார், பொறுப்பெடுப்பார். ஆனால் தாய் தந்தையை பார்க்கும் கடனாளியாக, அவர்களுடைய விடயத்திலே குறை செய்த ஒரு கடனாளியாக நாம் மரணிப்போமே ஆனால் கியாமத்துடைய நாளையில் எத்துணை கோடி இருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி செய்ய முடியாது. எனவே கடனாளியாக கபுராளியாகாமல் இருப்பதற்கு பெற்றோரை பார்ப்பது கடமை. சகோதரர்களே, பத்து புள்ளே கஷ்டப்பட்டு பார்த்திருப்பாங்க, கூலி வேலை செஞ்சிருப்பாங்க, படாத பாடுபட்டிருப்பார்கள். பத்து பிள்ளைகள், பன்னிரண்டு பிள்ளைகள், கூலி வேலை, சாதாரணமான தொழில்களை எல்லாம் செய்து வளர்த்த பெற்றோர்கள், ஆளாக்கிய பெற்றோர்கள். இப்ப பத்து பிள்ளைகளும் சேர்ந்து உமாக்கும் பாப்பாவுக்கும் மொபைல் சர்வீஸ் கொடுக்கிறாங்க. பாப்பா நீங்க தாத்தா வீட்டில் இருக்கீங்க, வேணும்டா பணம் தாரேன், நேரம் இல்லை. சகோதரர்களே, இது ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு பண்பல்ல. பெற்றோருக்கு நடமாடும் சேவை அங்கஞ்சு நாள் இங்கே ஐந்து நாள். சகோதரர்களே, இது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எமது பெற்றோர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் என்பதை நாம் இருக்கும் பொழுது, அவர்கள் இருக்கும் பொழுது புரிய மாட்டோம், இல்லாமல் போனதன் பின்னால் பிரிந்து கொள்வோம். உம்மா அப்பா பாரம் எப்பதான் பெய்து சேருமோ தெரியாண்டு பார்க்கிறது, பிள்ளையில உம்மா அப்பா பார்க்கிறது. இது வளரணும், வாழணும், பார்க்கணும், பேரனையும் காணணும், பேரனையும் நாம் சுமக்கணும், பேத்தியையும் நாம் பார்க்கணும். வீட்டில் வயோதிபம் வந்தால் எப்ப போய் சேருமோ தெரியாது, சேர்ந்ததன் பின்னால் அதன் வருத்தம் புரிந்து கொள்வோம், தாய் இல்லாததன் பின்னால் புரிந்து கொள்வோம். உலகமே சேர்ந்து மகனே என்று எம்மை அழைத்தாலும் தாயுடைய அந்த ஈர பாச வார்த்தை அதற்கு ஈடாகாது. இல்லாதவர்களிடம் கேட்டு பாருங்கள். சகோதரர்களே, ஒரு சகோதரர் சொல்கிறார், என்னுடைய தாயை அடக்கி மூன்று மாதங்கள், தாய் பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுதுதான் என் முன்னால் வருகிறது. சிறிய வயதிலே தந்தை மரணித்து விட்டார், தாய் பட்ட பாடு. சுபஹானல்லாஹ். எமது குடிசை வீட்டிலே மழை பெய்தால் வேறு வழி இல்லாமல் ஒழுகும் அந்த குடிசைக்குள்ளே தாய் பாத்திரத்தை பிடித்து, ஒரு பேசனை பிடித்துக் கொண்டிருப்பா நாம் தூங்குவதற்காக வேண்டி. அந்த தாய் இப்பொழுது மண்ணறையிலே உறங்குகிறார். அவப்பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுதுதான் ஞாபகம் வருகிறது. சொல்றார், சிறிய வயதிலே ரமலான் நோன்பை பிடித்தேன், 25 நோன்புகள் பிடிக்கப்பட்டதன் பின்னால் சுபஹானல்லாஹ் தாய்கிட்ட சொன்னேன், உம்மா பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தா தான் மற்ற நோன்புகளை பிடிப்பேன். அவர் சொன்னார், இல்ல. தாய் சொன்னா, இல்ல நோன்பை பிடி, ஹஜ் பெருநாளுக்கு ஏற்பாடு செய்கிறேன். மகனே இப்ப வசதி இல்ல, புல்ல அள தொடங்கி நான் விடுவாரா, தாய் தந்தையுடைய நிலைமையை விளங்கியா வாழ்றோம். சகோதரர்களே, அந்த புல் அழுதது. அவர் சொல்லுகிறார், எவ்வளவு ஒப்பாரி வைத்தது, விடவில்லை. நோன்பு பிடிக்க வேண்டும் என்றால் எனக்கு பெருநாள் உடுப்பு வேண்டும் உம்மா. தாயே, தொல்லை தாங்க முடியாமல், மகனுடைய அழுகை தாங்க முடியாமல் அந்த தாயை பற்றி சொல்லுகின்றார். இந்த மண்ணிலே உறங்கும் தாய் என்ன செய்தா தெரியுமா? என்னுடைய பெருநாள் உடுப்புக்காக வேண்டி அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டிக் கொண்டு சென்று சுபஹானல்லாஹ் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி தட்டி என் பெருநாள் உடுப்புக்காக வேண்டி பிச்சை எடுத்தா. தாய் இதையும் செய்ய வேண்டி வந்தா செய்வா. நன்றி என்பது பூர்த்தியாகுவது அதாவது குர்ஆன் சொல்லுகிறது, வஷ்குருலி வலிவாலிதை, எனக்கும் நன்றி செலுத்துங்கள், அல்லாஹுக்கும் நன்றி. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துங்கள், பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். பெற்றோருக்கு நன்றி செலுத்துகிறோமா? சில வேளை ஹஜ் டிராவல்ஸ்ல ஏத்தி விடுவோம், உம்மாவா போவ போயிட்டு வாங்கோ, டிராவல்ஸ் நான் குறையா பேசல, ஏத்தி விடுற மகன் யோசிங்கோ, சிங்கப்பூர் டவர் டுவர் தனிய சுத்துறோம், உம்மாவா போ நோயாளியாக, ஊருக்குள்ள சந்தோஷம் எங்கேயாலும் போறண்டா, கட்டில்ல கணக்கெடுப்பதற்கு யாரும் இல்ல. நான்டா சொல்லுவேன், நான் சென்ற வருடம் ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்திலே எனது குரூப்புக்குள்ளே இரண்டு பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். பாவம், மகனுக்கு பேர் ஊர்ல 5 லட்சம் 6 லட்சம் கட்டி உம்மா அப்பா ஹஜ்ஜிக்கு அனுப்பிக்கிறார், நல்ல பெயர் தான், ஆனா அவர்களுக்கு கபா தெரியாது, முஸ்தலிபா தெரியாது, மினா தெரியாது, பாவம். அருமையானவர்களே, தாய ஹஜ்ஜி செய்ய வைக்க நினைச்சா சுமந்து போங்கோ, கூட்டிக் கொண்டு போங்கோ. அன்றைய ஒட்டக காலத்திலே ஒட்டகையிலே சுமந்து வந்து சுபஹானல்லாஹ் தவாப் செய்து அத்துணை ஹஜ்ஜுடைய கடமைகளை முடிக்கும் சந்தர்ப்பத்திலே ஒரு மகனை பார்த்து அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்ன உங்களோட வாப்பாக்கு உம்மாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கடமைகள் பூர்த்தின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சுபஹானல்லாஹ் சொன்னாங்க, நான் நினைக்கிறேன், ஹஜ்ஜி பாலைவனம் பிரயாணம் தவாப் அத்துணையும் தாய் மேனியிலே முதுகிலே சுமந்து வந்து இத்தனையும் செய்த மகனை பார்த்து கேட்கிறார்கள், பூர்த்தியா நன்றி நினைக்கிறேன். சொன்னார்கள், இல்லை இல்லை, 7-8 மாதம் நீ தாயின் வயிற்றிலே வளர்ந்து சுபஹானல்லாஹ் உனது உயிரூட்டப்பட்டதன் பின்னால் நீ தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து ஒரு உதை உதைந்தாயே, அந்த அடிக்கு இந்த சிரமம் இணையாகாது மகனே, இணையாகாது மகனே. பாவம், முஸ்தலிஃபால தடுமாறுகின்றார்கள், அரஃபாவிலே யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள், வாகனத்திலே இழுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பாவம் பெற்றோர்கள், பரிதாபப்படுங்கள், பணத்தோட குணத்தை கொடுங்கள், குணத்தோடு பெற்றோரை மிகைத்து வாழுங்கள். சகோதரர்களே, அவர்கள் எங்களுக்காக வேண்டி உண்மையிலே கஷ்டப்பட்டவர்கள், எதையும் இழப்பவர்கள், எங்களுக்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்பவர்கள், எந்த கஷ்டத்தை வேண்டுமானாலும் படுபவர்கள், எந்த சுமையை வேண்டுமானாலும் சுமப்பவர்கள், எந்த பேரை வேண்டுமானாலும் கேட்பவர்கள் எமது பெற்றோர்கள். எந்த கஷ்டத்தையும் வேண்டா சுமந்து கொள்வான். அவங்க வயதானத்துக்கு பின்னால தள்ளுறதுக்கு இல்ல, அவங்க வயதானத்துக்கு பின்னால ஒதுக்கிறதுக்கு இல்ல, எமது உடம்புல இருக்கும் பலம் என்ன பலம் சகோதரர்களே? ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வாராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாப்பவால பிரச்சனை யா ரசூலுல்லாஹ், எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் பிரச்சனை, 4 மகன்மாருக்கு வாப்ப உம்மா பிரச்சனை, உம்மா என்ன செஞ்சாங்கடா, வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் நடு கிராமத்தில் தள்ளிவிட்டு வந்தார்கள். அந்த தாய் எங்கே செல்ல, 4 பிள்ளைகள், இது லண்டன்ல இல்ல, நமது நாட்டுக்குள்ளே நடக்கிறது சகோதரர்களே. அந்த 4 பிள்ளைகளும் சேர்ந்து அந்த அருமையான தாயை தூக்கி பார்க்க வேண்டிய காலத்திலே தள்ளிவிட்டார்கள். எங்கு வேண்டுமானாலும் சென்றுவிடு, எங்கே செல்லைத்தான், யாரிடம் நம்பி செல்ல, சொந்த பிள்ளைகள் விரட்டி விட்டார்கள். சுபஹானல்லாஹ், எங்கும் செல்லல் அவர்கள். அந்த தாய் எங்கே சென்றான், மையவாடியை நோக்கி சென்றான், கபிரஸ்தானத்தில் இந்த மையவாடியில் ஒரு இடத்துல நின்று சொன்னா, யா அல்லாஹ், இந்த 4 பிள்ளைகளும் என்னை விரட்டி விட்டார்கள், என்னை அநியாயப்படுத்தி விட்டார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு அவசரமாக இதிலே ஒரு இடம் தருவாயா. தாயுடைய துவா எங்க, நான் சொன்னேன் ஆரம்பத்தில், சில பிள்ளைகள் வீட்டில் வச்சுதான் எப்பதான் சாகுமோன்னு சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இது விரட்டியே விட்டார்கள். தாய் சென்ற இடம் மையவாடி, அதிலே கண்ணீர் வடித்து அவர் துவா செய்கின்றார், அவசரமா எனக்கு இங்கு ஒரு வீடு தாயா அல்லாஹ். தாயுடைய துவா ஒரு கிழமையிலே கபூல், மையத்தாக தாய் இப்ப போட்டி போடுறாங்க, உம்மோட மையத்தை வைக்கிறதுக்கு, மையத்தை பார்க்கறதுக்கு, மையத்துக்கு வந்து கலந்து கொள்றதுக்கு வெளிநாட்டில் எத்தனையோ பிள்ளைகள் ஓடி வருவாங்க. மையத்தை பார்க்கறதில்ல, உயிரோடு இயக்கக்கொள்ளை பார்க்கணும். சக்கராத்துல வந்து நான் விளங்குறேனே அம்மா, இது பெரிய பேச்சல்ல சகோதரர்களே. தாய் தாயாக இருக்கும் பொழுது உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுது, வாழ்வதற்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது, நாம் சிறு வயதிலே என்ன கஷ்டப்பட்டுக் கொண்டு தடுமாறும் போது அவர்களுக்கு ஒரு கட்டம் வந்திருக்கிறது. எடுத்த கடனை திருப்பிக் கொடுக்கும் நோக்கிலே பார்க்க வேண்டும், சுமக்க வேண்டும். சகோதரர்களே, வெளிநாட்டிலிருந்து ஜனாசா அடக்கமானாம், நான் இப்ப வந்து இறங்குறேன், 24 மணித்தியாலம் 28 மணித்தியாலம், தாயோட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு நேரம் இல்ல, பார்க்கறதுக்கு நேரம் இல்ல, சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, மருந்தெடுத்து கொடுக்க நேரம் இல்ல. சுபஹானல்லாஹ், மையத்துக்கு மட்டும் என்ன மதிப்பு? அந்த வீட்டில் சொல்லிக் கொள்கிறார்களாம், நாலு மகன்மாரும் பேசிக் கொள்கிறார்களாம், தம்பி எங்கட வீட்டில் மையத்தை வைப்போம், உங்களோட வீட்டுக்கு மேலே ஏறணும். பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னாராம், ஆரம்பத்தில் ஒரு கிழமைக்கு முன்னால கொண்டு போய்த்து வச்சீங்களே, எங்க மக்பரால, அங்கே வைங்கோ, அங்கே கொண்டு போய்த்து வைங்க உங்களோட மையத்தை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நன்றியுள்ள மார்க்கம், நன்றியை கற்றுத்தரும் மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபி வந்து முறையிடுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், பாப்பவால சரியான பிரச்சனை, கஷ்டம், வருவார், பணம் எடுப்பார், பொருள் எடுப்பார், சென்று விடுவார், அவருக்கு அதை பற்றி ஒரு எச்சரிக்கை கவலையே இல்லை. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை கூப்பிட்டார்கள் முறைப்பாட்டை விசாரிப்பதற்கு. தந்தைக்கு புரிந்துவிட்டது, என்னை நபிக்கு முன்னால் இந்த மகன் திருடனாக நிறுத்தியிருக்கிறான், அதற்காக வேண்டித்தான் என்னை அந்த ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவங்களுக்கு யோசனை வந்துச்சு, ஒரு மகன் அடிக்க கொலே, மகன் விரட்ட கொலே, பாப்பா அந்த மகனுக்கு பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றா நினைப்பா, யாருடைய உள்ளத்திலையும் அது அழியாது, மறக்காது. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால வந்து நிக்கிறான், கவிதை உள்ளத்தில் அப்படியே ஊறுகிறது, உள்ளம் காயப்படுகிறது. கவிதை வரிகளை சொல்ல நினைக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வழக்கை விசாரிக்க முன்னால் அந்த தந்தையின் மனதிலே மறைந்திருக்கும், வெந்து கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை கேளுங்கள் யா ரசூலல்லாஹ். ரதௌதுக மௌலூதன் வஸும்துக யாஃபியா, மகனை பார்த்து அந்த தந்தை கவிதை வரிகளை குட்டத் தொடங்கினார், மகனே, உன்னை ஆளாக்க நானும் தாயும் பட்டபாடு என்ன என்று தெரியுமா மகனே? மகனே, உன் வாலிப பலம் உனது உடம்புக்குள்ளே இருப்பதாக இருந்தால் எமது வாலிப பலம் அது பிழியப்பட்டிருக்கிறது, நாம் அதை இழந்தோம், உனக்காக நீ அதை பெற்றாய் எம்மின் மூலமாக. மகனே, உன் ஒரு நேர பசிக்காக வேண்டி நான் கடன்பட்டிருக்கிறேன், கூலி வேலை செய்திருக்கிறேன், மூடை சுமந்திருக்கிறேன், மழை வெயில் பார்க்காமல் நடந்திருக்கிறேன், திரிந்திருக்கிறேன், கடன் கேட்டிருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். மகனே, உனக்கு நோய் வந்தால் எங்களுக்கு உறக்கமில்லை, அத்தமல்மல், மரண செய்தி கேள்விப்பட்டால் எங்கேயாவது எங்களுக்கு முன்னால் உனக்கு மௌத்து வந்து விடுமோ என்ற அச்சத்திலே நாம் உறங்க மாட்டோம், உன் உறக்கத்தை பார்த்து நாம் மகிழ்ந்து கொண்டிருந்தோம். மகனே, நீ நல்லவனாக கண்ணியமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நானும் தாயும் பட்ட பாடுகள் 800,000. மகனே, இப்ப வயோதிபமாகிவிட்டது, சொந்தமாய் எடுத்து சாப்பிட்டுக் கொள்ள முடியல. மகனே, இந்த நேரத்தில் உன்னிட்ட வந்து கொஞ்சம் ஒரு துண்டு ரொட்டி எடுத்து சாப்பிட்டதுக்கு நபிக்கு முன்னால் எங்களை திருடனாக நிறுத்தியிருக்கிறாயா? நபிக்கு முன்னால் என்னை கல்வனாக நிறுத்தியிருக்கிறாயா? மகனே, பெத்து வளர்த்ததுக்கு தர பரிசா இது? பரவாயில்லை மகனே, பரவாயில்லை, பலா உபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். மகனே, தந்தை பிள்ளை என்ற உறவை மறந்தாலும் ஒரு கட்டம் நீ பக்கத்து வீட்டு காரனோடு நடந்து கொள்வாயே, அது போன்றாவது இந்த பெற்ற தாயோடையும் தந்தையை நடந்து கொள் மகனே என்று சொல்ல, அன்பு நபியின் கண்களில் இருந்து கண்ணீர் புதம்பியது. சகோதரர்களே, கண்ணீர் வடித்ததன் பின்னால் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, வாலிப பிள்ளைகளை கேளுங்கள், தாய் தந்தை யார் என்ற வரைவிலக்கணத்தை படியுங்கள். அந்த சுபஹானல்லாஹ், நீ வாப்பெடுத்த சொத்துக்கு ஹலால் கேட்டு வந்திருக்கிறாயா? பத்துவா கேட்டு வந்திருக்கிறாயா? சட்டம் கேட்டு வந்திருக்கிறாயா? இதோ நான் சொல்லுகிறேன், முழு உலகமும் கேட்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீயும் உன்னுடைய முழு சொத்தும் உன்னுடைய வாப்பாவுக்கு சொந்தம், அவர் அதிலிருந்து நினைச்சதை எடுக்கலாம், அவருக்கு சுத்த ஹலால் அது. உன்னை உடக்கு உலகத்தை காட்டி தந்த உறவது நன்றி கட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். நாட்டில் வேலை செஞ்ச பென்ஷன், வீட்டில் வேலை செஞ்ச உம்மா அப்பா இஸ்லாம் விடுமா? விடாது சகோதரர்களே, விட முடியாது. சொல்வார்களே, பெற்றோர் என்று சொன்ன யாரு? எங்களுக்காக வேண்டி எதையும் இழக்கும் ஜீவன்கள், இழந்தவர்கள் தேவைப்பட்டால் இழப்பார்கள். அவர்களுக்கு எதுவுமே இல்லை. புள்ள சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஏக்கத்தோடு எம்மை ஆளாக்கினார்கள். சொல்வார்கள் இந்த உதாரண கதையை. ஒற்றை கண் குருடி மகன், குருடியுடைய மகன் பாடசாலையிலே தாய் பார்க்க போனால், வேணாம் உமா நீங்க வர வேணாம், நான் படிக்கிறேன், தயவு செய்து நீங்க பாடசாலைக்கு வர வேண்டாம். ஏன் வந்தா பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஒற்றை கண் குருடியின் மகனே என்று குறையாக பேசுவார்கள். அந்த குறை வார்த்தை எனக்கு பிடிக்காதே, அதனால் நீங்க வராதீங்க. நீங்க தாயின்றதை எனக்கு காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை மகனே. தாயே நீங்க வராதீங்க. இன்றைக்கு எத்தனையோ கல்யாணம் நடக்குது, எத்தனையோ பிள்ளைகள் வாப்பாண்டு சொல்றதுக்கு வெக்கம். சுபஹானல்லாஹ், நெருப்பு மலை பொழியும், லேசான மலை அல்ல. அருமையானவர்களே, தாய் மனம் பித்து விடுதில்லை, தேடி தேடி போறா. திடீரென்று மகன் முகவரி எடுத்துக்கொண்டு மறைந்து விட்டான். கடிதத்தின் மூலமாக அறிவித்தான், இதுதான் முகவரி, தயவு செய்து வந்து விடலாம், வேண்டாம், ஏதாவது தேவை இருந்தால் கடித தொடர்பு மட்டும். மகன் மகனாக வளர, தாய் ஏக்கத்தோடு காலம் கழிக்க, அந்திம காலம் தாயிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது, மகனே இறுதியாய் நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன், வைத்தியசாலையிலே நான் இருக்கிறேன், கொஞ்சம் வந்து போ, கடிதம் கிடைத்தால் வீட்டுக்கு வா, வீட்டிலே ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தையும் எடுத்து படித்ததன் பின்னால் நீ என்னை பார்க்க வா. கடைசியா பார்க்கறதுக்கு மிச்சம் புள்ளையில் ரெடி. கடைசி பார்வை சக்கராத்துடைய பார்வை. இந்த மகனும் அப்படித்தான் சகோதரர்களே. போனார் வீட்டுக்கு, வீட்டுக்கு போய் பார்த்தா, வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் கடிதம், கடிதத்தை கை கெடுத்தார். வரிகள், மகனே நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி நீ என்னை விட்டு பிரிந்தாய், பரவாயில்லை மகனே, பரவாயில்லை, பரவாயில்லை, ஆனா வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நீ கேட்டிருக்கிறாயா தாயே, உங்களோட கண்ணுக்கு என்ன நடந்ததுமா? நாங்க கேட்கிறோமா? உம்மோட கால் வளைஞ்ச், வாப்பட கால பெண்டேஜ் அடையாளம், கேட்க மனமில்லை, நேரம் இல்லை சொல்றார். கேட்கலையே மகனே, இதோ நான் சொல்லுகிறேன். மகனே நீ வைத்தியசாலையில் பிறந்த பொழுது உன் முகத்தில் ஒரு கண்தான் இருந்தது, நான் என்ன செய்வது? கதறி பதறினேன், வைத்தியரும் கேட்டேன், ஒரே ஒரு தீர்மானம் இருக்கிறது, முடிவு, உங்களோட கண்ணை கொடுங்கள், நீங்க ஒற்றை கண் குருடியாக மாறலாம். மகனே உன் முகத்தில் இருக்கும் ஒரு கண் அது என் கண் மகனே, என் கண்ணாலே என்னை பார்க்க மறுத்தாய், பரவாயில்லை, உனக்கு தந்த கண் போக மறுகண்ணில் பார்வை இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது, இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். மகனே இந்த ஒரு கண்ணால் இறுதியாக நான் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறேன், ஓடி வா வைத்தியசாலைக்கு. இப்பதான் விளங்கிச்சு, முகத்தில் இருக்கிற கண்ணே தாய் வந்தது. ஓடுறார் மகன், வேகமாக ஓடுகிறார். சுபஹானல்லாஹ், சந்தர்ப்பம் முடிந்து விட்டது. தாயின் கட்டிலுக்கு சென்று பார்த்தால் தாயின் உயிர் சென்று விட்டது, அப்படியே வெள்ளையால் மூடப்பட்டிருக்கிறது. எங்கே கேட்க, யாரிடம் கேட்க? சபையில் இருக்கும் பிள்ளைகளே, உம்மாப்பாவோட பிரச்சனை பட்டு பேசாமல் பல மாதங்கள் கழித்திருக்கலாம், மன்னிப்பு கேட்கும் இறுதி நிமிடமாக எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ஹுத்பாவை சந்தர்ப்பமாக பாவியுங்கள். சென்று பார்க்கும் பொழுது அவர்கள் இருப்பார்களோ இல்லையோ என்பது ஒரு கருத்து. எனவே பெற்றோர் இழந்ததன் பின்னால் எத்தனை கஷ்டங்கள் பட்டார்கள் என்று புரிந்து புலம்புவதை விட இருக்கும் பொழுது பாருங்கள். தோமஸ் அல்வா எடிசன் பாடசாலையிலே படித்தவர், திடீரென்று உமா சொன்னா ஸ்கூலுக்கு போவான மகன், கடிதம் வந்திருக்கிறது பாடசாலையிலிருந்து, நீ திறமையான பிள்ளை, உனக்கு கற்றுத்தருவதற்கு பாடசாலையிலே ஆசான்கள் இல்லை, தகுமையான நீ, இதற்கு பின்னால் நான் தான் உனக்கு படித்து தரப்போகிறேன், வேறு யாரும் இல்லை, ஹோம் ஸ்கூலிங் செய்ய போறேன் உனக்கு, நீ வா என்னிடம் படித்துக்கொள். மகனை படிக்க வைத்தது தாய். பாடசாலையில் படிக்க கிடைக்கல மகனுக்கு. உண்மையிலே கண்டுபிடிக்க வேண்டிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆச்சரியமானது. அவர் ஒரு நாஸ்திகன் இல்லாமல் முஸ்லீமாக இருந்தால் அவருடைய கபருக்கு சதகா ஜாரியா சென்று கொண்டிருக்கும். எந்த மெட்டீரியலுக்கு பின்னால் நீங்கள் இருந்தாலும், என்ன சயின்டிஸ்டாக இருந்தாலும், அத்துணையும் ஜீரோக்கள். படைத்த ஒருவனை புரியும் அறிவு அல்லாஹ், அகீதா, ஈமான், தௌஹீத், ஒருவனை புரிந்து வாழ வேண்டும், இல்லை என்றால் அத்துணையும் ஜீரோவாகிவிடும். உலகத்துக்கே வெளிச்சம் ஊட்டியவர், இந்த சத்தம், இந்த வெளிச்சம், இந்த காற்று, அத்துணைக்கு பின்னாலும் மின்சாரம் இருக்கிறது, காட்டிக் கொடுத்தவர் ஆனாலும் ஒரு மூமின் அல்ல, ஒரு முஸ்லிம் அல்ல, நஷ்டவாளியாய் போய்விட்டார். சகோதரர்களே, உண்மையிலே ஆச்சரியத்தோடு கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளெல்லாம் வயோதி வயதிலே தட்டி பார்க்கிறார், படித்து பார்க்கிறார். திடீரென அந்த கபட்டுக்குள் இருந்து ஒரு கடிதம் விழுந்தது, பாடசாலையில் இருந்து கிடைத்த கடிதம், எடுத்து படிக்கிறார். என்ன கடிதம் அது? சுபஹானல்லாஹ், பாடசாலையிலிருந்து தாய்க்கு அனுப்பிய கடிதம் அது. தாய் வாசித்ததல்ல, அதிலே இருந்தது, மகனே நீ திறமையானவன், நீ மிகப்பெரிய புத்திசாலி, உனக்கு கட்சித்தர தகுதியான ஆசான் ஆசிரியர்கள் அங்கே இல்லை. இப்படித்தான் தாய் வாசித்தா. ஆனால் அங்கே அப்படி இல்லை, உண்மையாக கடிதத்தை படிக்கிறார். மகனை தயவு செய்து பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம், அவன் குறும்புக்காரன், அவனால் பிரச்சினை, அவன் படிக்க மாட்டான், அவன் முன்னேறுவர்களை விடமாட்டான், தயவு செய்து இதற்கு பின்னால் பாடசாலை வேண்டாம். அப்பொழுதுதான் கடிதத்தின் உண்மையான நிலை புரிந்து கொண்டு தாயின் பாசமான அந்த மோட்டிவேஷன் வார்த்தைகளால் தான் நான் ஒரு விஞ்ஞானியானேன் கதறி சொன்னார். தாயே, நானல்ல விஞ்ஞானி, நானல்ல கண்டுபிடித்தது, உங்களுடைய பாசமலை என்னை நிலைத்தது, தட்டி கொடுத்து என்னை ஆளாக்கிய நீங்கள் என்னை தட்டி விட்டார்கள், நீங்கள் தட்டி கொடுத்து தூக்கிவிட்டீர்கள் தாயே, நன்றி உங்களுக்கு என்பதாக அந்த வயோதி வயதிலே அவர் சொன்னார். இதுதான் எங்களுடைய உம்மாப்பட செய்தின் சகோதரர்களே, எங்கிருந்தாலும். எனவே இந்த உம்மாப்பா பார்க்கறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது, பார்த்தே ஆகணும், சிலர் பார்க்கிறாங்க, சிலர் பாலாக்குறாங்க. பிர்ருல் வாலிதெயின் உக்குக்குள் வாழிதேன் சகோதரர்களே, சில 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 நிமிடங்கள் அதை சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, நன்மை செஞ்சால் உம்மாப்பாக்கு நலவு செய்யும்படி இஸ்லாம் அழகாக தூண்டியிருக்கிறது, சொல்லி தந்திருக்கிறது, வர்ணித்திருக்கிறது, குரானுடைய வசனங்கள் பேசுகிறது, அன்பு நபியுடைய மணிமொழிகள் சொல்லுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. சகோதரர்களே, உம்மாப்பாட நலவு செய்யறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். வசந்தத்தின் அடையாளம், வாழ்வாதார வளங்கள் விரிசி அடைவதின் அடையாளம், நீண்ட ஆயுள் கிடைப்பதற்குரிய அடையாளம். சகோதரர்களே, அன்பு தாய், அன்பு தந்தை அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதே. குர்ஆன் சொல்லுகிறது, சீண்டா என்ன வார்த்தது? உஃப் என்ற வார்த்தை. அரபு அகராதியில் அது மாதிரி சின்ன வார்த்தை இல்லவே இல்லை, ஆக சின்ன வார்த்தை. அதை கூட சொல்லாதே. எப்ப சொல்லக்கூடாது? நினைச்சிடத்துல கல்யாணம் முடிக்கலாட்டியா, நினைச்ச சொத்தை எழுதலாட்டியா, எங்களுக்கு வீட்டு எழுதி தராட்டியா, கோபம் வந்து உமா பேசினாவா, உமா மருந்தெடுக்க போக கூப்பிட்டாவா? இல்லை. சகோதரர்களே, தாயை பார்த்து எப்பொழுது சீ என்று சொல்லக்கூடாது என்றால், தாய் நாம் சிறிய வயதில் அசிங்கமானது போல தாய் அசிங்கமாயிருக்கிறார், அந்த அசிங்கமான கட்டத்திலே தாயை பார்த்து சீ என்று சொல்லாமல் அந்த சுத்தத்தை செய்து விடுங்கள். அந்த கட்டத்தில் தாயை பார்த்து ஏசுறது பெரும்பாவம், தாய்க்கு இன்னொத்தரால் ஏற்றி வாங்கி கொடுக்கிறதே பெரும்பாவம். எனவே சகோதரர்களே, சீ என்ற வார்த்தையை சொல்வது கூட இக்கட்டான கட்டத்தில் கூட தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னது. அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள், உம்மா கூப்பிட்ட என்ன மதிப்பு, பாப்பா கூப்பிட்ட என்ன மதிப்பு, இஸ்லாம் என்ன சொல்லுது? தொழுகையில், நஃபிலான தொழுகையில் இருந்தாலும் தாயுடைய பேச்சுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். சகோதரர்களே, இவ்வளவு பெரிய இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே உலகத்திலே மிகப்பெரிய பட்டம் என்றால் என்ன பட்டம் சகோதரர்களே? சஹாபி பட்டம். அந்த பட்டத்தை கூட உவைசுல் கருணியை பார்த்து சொன்னார்கள், உவைஸ், உனக்கும் எனக்கும் சந்திப்பில்லை, யமன் நாட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்க உம்மாப்பாக்கு ஹிஜ்மத் செஞ்சு கொண்டிருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏண்ட முகத்தை நானும் நீங்களும் சொர்க்கத்தை பார்ப்போம். தாயின் முகத்தை பாருங்கள், காபத்துல்லா மாதிரிதான் அதுவும். தாயின் முகத்தை பாருங்கள், நபியுடைய முகத்தை பார்க்க வர வேண்டாம். சுபஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்த உபைசுல் கருணியை பார்த்து, ஒரு காலம் வரும், இன்ன அடையாளம் உள்ள ஒரு மனிதர் வருவார், அவரை கண்டால் உங்களுடைய பாவத்துக்கு அவரிடம் இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே அவர் கையை தூக்கினால் வானம் பிளக்கும். தாய் தந்தையின் உள்ளத்தை நெகிழ வைத்தவர், கண் குளிர வைத்தவர், அவருக்காக வேண்டிய அவர் முஸ்தஜாபு துஆ. சகோதரர்களே, வாழ்க்கையிலே நெருக்கடியா, வாழ்க்கையிலே பிரச்சனையா, வாழ்க்கையிலே உடம்பிலே பிளாக்கா, தோட்டம் தொழில் எல்லாம் பம்ப் ஆகி போகுதா, வாழ்க்கையிலே ஒரு வசந்தம் இல்லையா? உம்மாப்பட பக்கம் பாருங்கோ, உம்மாப்பட கஷ்டத்தை பாருங்கோ, அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், அவருடைய கண்களை குளிர செய்யுங்கள். அவருடைய பிரச்சனைகளுக்கு நாம் முன்னாகுவோமே ஆனால் எங்களை பிரச்சனை அல்லாஹ் பொறுப்பெடுப்பான். மூணு பேர் குகைக்குள்ள போனாங்க, கல்லு மூடிக்கொண்டது. என்ன நடந்தது? ஒவ்வொருவரும் துவா, யா அல்லாஹ், கடைசியா துவா செய்கிறாரே, கொஞ்சம் கொஞ்சம் கல்லு கலருகிறது. மூணாவது நபர் துவா செய்கிறார், யா அல்லாஹ், என்ற தாய்க்கு நான் இதுவெல்லாம் செய்திருக்கிறேன். எதுவெல்லாம்? உணவை எடுத்துக்கொண்டு வருவேன், தாய் கூட்டுவேன், ஒரு நாள் வந்தால் தாய் தூக்கம், எனது பிள்ளைகள். கல்யாணம் முடித்தவர்கள் கவனியுங்கள், உம்மா வாப்பா புள்ளாண்டு வந்தா புள்ளையிட பக்கத்தை பார்த்துட்டு உம்மா வாப்பா ஒதுக்கேலாதே. ஒரு பக்க சிந்தனையோடு முஸ்லீம் வாழக்கூடாது. பிள்ளையின் தேவை, தாய் தந்தையின் தேவை, யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. பாவத்துடைய விடயத்தில் பெற்றோருக்கு கட்டுப்பட முடியாது. சகோதரர்களே, அந்த பிள்ளை பசித்திருக்க, யா அல்லாஹ், பிள்ளை குணமூட்டல்ல, அவர்களையும் பசியிலே உறங்க வைத்தேன். இறுதியாக விழித்ததன் பின்னால் முதலாவது, யா அல்லாஹ், உம்மாப்பாக்கு சாப்பாடு கொடுத்ததன் பின்னால் தான் என்னுடைய பிள்ளைகளை நான் பார்த்தேன். ரஹ்மானே, இது உனக்காக வேண்டி செய்தேன், உனக்காக வேண்டி. குகையுடைய கல் அப்படியே கலண்டு போனது சகோதரர்களே. உடம்புல பிளாக் இருந்தாலும், ஹார்ட்ல பிளாக் இருந்தாலும், உம்மாப்பட விஷயத்தை கொஞ்சம் பாருங்கோ, உம்மாப்பட கதவை கொஞ்சம் பாருங்கோ, உம்மாப்பட நிலைமையை கொஞ்சம் பாருங்கோ, உடம்புல இருக்கிற பிளாக்கும் கலண்டு போயிடும். மௌத்தா பைத்திருந்தா, நலவை செஞ்சிருந்தா, உம்மாப்பட நலவை சொல்லி கேளுங்கள். யாழ்லா, என் உம்மாவை நான் இப்படி பார்த்திருக்கிறேன், என் வாப்பாவை நான் இப்படி பார்த்திருக்கிறேன். குகை கல் கலண்டது போன்று பிரச்சனைகள் கலண்டு செல்லும். தாரிக் மஹமுத் சுன்னத்தை நபவி ஜதீத் சயின்ஸ்ல சொல்றாரு, உம்மாப்பட உள்ளத்திலிருந்து ஒரு ரே ஒன்று வெளியாகுமாம். அவங்க சுத்தமா மகனோட திருப்தியா இருந்தா எங்கிருந்தாலும் வெளியாகுமாம், எவ்வளவு தூரத்துக்கும் வெளியாகுமாம். உம்மாப்ப இலங்கையில, மகன் வெளிநாட்டில் 1000-2000 miles அப்பால. சகோதரர்களை, அப்படி இருந்தாலும் உம்மாப்பட உள்ளத்திலிருந்து ஒரு ரே வேவ்ஸ் போனுக்கு இருப்பது போன்று பெற்றோரின் உள்ளத்திலிருந்து வெளியாகும் கதிரலைகள் அவனை சந்தோஷமாக்கி வைக்கும். மகன் சந்தோஷப்படுத்தின உம்மாப்ப, கஷ்டப்படுத்தின வீணாய் போய்விடுவோம். அது சயின்ஸ் பார்வையில் பார்த்தா ரே. இஸ்லாம் சொல்லுகிறது, உம்மாப்பட பதுவா துவா, உம்மாப்பட துவா எம்மை ஆளாக்கும். அன்பாந்த பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பதுவா செஞ்சிடாதீங்க. பிள்ளைகளே, உம்மாப்பட பதுவா வாங்கிடாதீங்க, வாழ்க்கையை நரகமாக்கும். ஹாக்கிமுடைய ஹதீஸ் சொல்லுது, உம்மாப்ப கனியாயம் செய்யற பகுதி எடுத்தா உம்மாப்பட பதுவா பொல்லாதது, எங்க போனாலும் சுத்தி வரும். ஒரு மகனை பார்த்து சொல்றார் ஒரு வாப்பா, நீ ஏன் பேச்சு கேட்காம வெளிநாடு போறியா, உன் மையத்தும் இங்க வந்து சேராது. உம்மாப்பட முகத்துல கறி பூசி கல்யாணம் நடத்துறீங்களா, காபிட கைய பிடிக்கிறீங்களா, உம்மாப்பா நிக்கூடாம மானத்தை வாங்குறீங்களா, குடுவுக்கு அடிமையாகிறீங்களா, ட்ரக்ஸுக்கு அடிமையாகி உம்மாப்பாவ நோயாளி ஆக்கிறீங்களா. சத்தியமா இந்த மிம்பரில் இருந்து சொல்றேன், கமா ததீனு துதான், உங்களை சாக விடாது, நிம்மதியாக நிற்க விடாது. உம்மாப்பட மன்னிப்பு மட்டும் இல்ல, நரகத்தை உலகத்திலே பார்ப்பீர்கள். எழுதி வையுங்கள் வாலிபர்களே, வாலிபர்களே, உம்மாப்பட விஷயத்தை லேசா நினைக்காதீங்க, அவனோட கண்ணியத்தை லேசா நினைக்காதீங்க, அவனோட கஷ்டத்தை லேசா நினைக்காதீங்க. பாப்பாவை பார்த்து, நான் போறேன், ஒதுங்கி போங்க வாப்பான்னு சண்டை பிடிச்சார். பாப்பட மனது எரிஞ்சிச்சு, சொன்னார் ஒரு வார்த்தை, நீ போறியா, உன்னோட மையத்தும் இங்க வந்து சேராது. எனக்கு இல்முல் கைப் இல்ல, நடந்தத்தை சொல்றேன். மகன் போய் 2 months இல்ல, வாலிபர்களே கேளுங்கள், அருமையானவர்களே, 2 months போகல, மகன் ஒரு மிகப்பெரிய கண்டெய்னருக்கு அகப்பட்டாரு. மகன் ஜனாசாவை தூக்க கிடக்கல, சபலை போட்டு தான் அள்ள வேண்டிய நிலைமை வந்தது, அள்ள வேண்டிய நிலைமை வந்தது. பெற்றோர்களே, சொத்தை வளர்ப்பதை போன்று பிள்ளைகளை வளர்த்து காட்டுங்கள். நடமாடும் சொத்து பிள்ளைகள், உயிருள்ள சொத்து பிள்ளைகள். பிள்ளைகள் உணர வேண்டும் தாய் தந்தையுடைய மதிப்பு. மியூசிக்க கொடுத்து ட்ரக்ஸுக்கு அடிமையாக்கி பிள்ளைகளை வளர்த்த அல்லாஹ் பாதுகாக்கணும். ட்ரக்ஸுக்கு அடிமையான ஒரு மகன் வந்தார் வாப்பட மையத்துக்கு. வாப்பட மையத்துக்கு வந்து என்ன தெரியுமா சொன்னாரு, வாழ தூக்கிக் கொண்டே, வாப்பட மையத்தை தூக்கிட மாட்டேன், ஏண்ட பேர்ல சொத்தெழுதும் வரைக்கும். இந்நாளில்லாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன். சோகத்துக்கு மேல சோகம், கவலைக்கு மேல கவலை. சகோதரர்களே, குர்ஆனை கொடுங்கள், இஸ்தாத்தை கொடுங்கள், சினிமா தியேட்டர்களாக உங்களுடைய வீடுகளை ஆக்காதீர்கள். அது உம்மாப்பா எப்படி பாழாக்குறன்னு சொல்லிக் கொடுக்கிறது, ஆளாக்குறத சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. மியூசிக்கு பின்னால பேக்ரவுண்ட் சவுண்ட் சேர்த்து இருக்கிறான், ராக் பாப் காக் மியூசிக் அல்ல. என்ன சத்தம்? கில் யுவர் மதர், உன் உம்மாவை கொல்லு என்ற சத்தம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தத்தை மகன் டிஜிட்டல் அடிச்சு, ஹெட்செட் அடிச்சு கேட்கிறாரு. பாப்பாக்கு பெரிய சந்தோஷம், ஹெட்போனோட மத்தவனுக்கு டிஸ்டர்ப் இல்லாம மகன் வாழ்றான். நிம்மதியா இருக்காதீங்க சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த இசை வெறியிலே, அது போதை போன்றுதான், அந்த வெறியிலே ஐரோப்பால எத்தனையோ வாப்பமார பிள்ளைகள் ஷூட் பண்றாங்க. பின்னால எடுத்து பார்த்தா கிளியோ மத உண்டு, உம்மவக்குள்ளு வாப்பவக்குள்ளு இசைகள் உள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கும் அது தெரிவிக்கப்படுகிறது. ஒரு காபிரான பிள்ளை தன்னுடைய காபிரான தாயை துண்டு துண்டாக அறிந்து ரத்தத்தை எடுத்து வாயிலே வைத்தான். இந்த விஷம், இந்த விரச உணர்வு அந்த இசையின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. குர்ஆனை கொடுங்களே, அதில் என்ன சொல்லுது குர்ஆன்? குர்ஆனுக்கு நன்றி கட்டுவர்களாக நாம் ஆனதனால் பிள்ளைகள் எமக்கு நன்றி கட்டுவர்களாகிறார்கள். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சீண்டு சொல்லாதே, சீண்டு சொல்லாதே. உம்மா அப்பா பார்த்து பிள்ளைகளை வளர்த்தெடுங்கள். வைட் ஹவுஸ் பார்த்தல்ல, பைத்துல்லாவை முன் வச்சு வளருங்கள். வாலிபர்களே, பெற்றோர்களின் நிலைமை பார்க்காமல் பாக்கியம் உள்ளவர்களாக பெற்றோரை பார்த்து ஆளாக்குங்கள். சுபஹான் அல்லாஹ், இந்த நாட்டில் 160 அதிகமான முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. எல்டர்ஸ் ஹோம் கிறிஸ்தவ முதியோர் இல்லங்களிலே ரகசியம் ரகசியமாக எத்தனையோ முஸ்லிம் பிள்ளைகள் தன்னுடைய தந்தையை கொண்டு போய்த்து கொடுத்திருக்கிறார்கள். சுபஹான் அல்லாஹ். 70 ஏக்கருக்கு சொந்தக்காரன் ஒரு வாப்பா முழு சொத்தையும் மகன் எழுதிக்கொண்டே கிறிஸ்தவ முதியோர் இல்லத்தில், 70 வயசு அவருக்கு. அவருடைய நிலம் என்ன, அந்திம காலம் என்ன, களிமா என்ன? சகோதரர்களே, 3 மகன்மார் ஒரு முதியோர் வாப்பவ முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு 3 நாட்டில் சிட்டிசன் ஆகிறாங்க. அந்த வாப்ப சொல்றாரு, எனக்கு வேறொன்றும் வானம், 3 மகன் ஒத்தச்ச சொல்லி என் கஃபனை மட்டும் வாங்கித்தர சொல்லுங்க, கஃபன் மட்டும் எனக்கு, என் 3 மகன்மார் ஒத்தச்ச சொல்லி. சுபஹான் அல்லாஹ். புதிய தலைமுறை வாழ்ந்த தலைமுறைக்கு கொடுக்கும் பரிசு இந்த நாட்டுக்குள்ளும் முதியோர் இல்லங்கள். ஒரு உம்மா கண்ணீர் வடிக்கிறா, என்னம்மான்னு கேட்டா வாகனம் வருகிறது முதியோர் இல்லத்துக்கு, சல்லி கட்டப்படுகிறது, பிஸ்கட் பார்சல் கொண்டு போகுது, கார் வேகமாக செல்லுது. என்ன செய்தி தாயே என்று கேட்டா, அது வந்தது அந்த வீட்டிலேயே நீங்க முந்தி வேலை செஞ்சது. இல்ல இல்ல, என் சொந்த மகன் வந்துட்டு போறான், ஒரு பேச்சு பேச மாட்டான், சல்லியை கட்டுவான், ஒரு பார்சல் கைக்கு வரும், இவ்வளவுதான், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. உண்மையிலே அது ஒரு மனித காட்சி சாலை. இந்தியாவில் சொன்னாரே, மனித காட்சி சாலையிலே ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை நாம் கொடுத்து பால் கொடுத்து வளர்த்த மிருகங்கள் எம்மை பார்க்க வந்து செல்லுகிறது. சகோதரர்களே, இதுதான் அடுத்த ஜெனரேஷன் சந்திக்க போகும் பிரச்சனைகள். எனவே பெற்றோர்களை விழித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளே, பெற்றோர்களின் மதிப்புக்காக வேண்டி வாழுங்கள். இறந்திருந்தால் துவா செய்யுங்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தெளிவை தருவானாக, தக்குவாவை தருவானாக, ஈமானின் வெளிச்சத்தை தருவாயாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட உமாகப்பட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி வாழ்ந்துட்டு எத்தனையோ சிரமங்களை பட்டுட்டு எங்களோட உமாப்பமார்கள் எத்தனையோ பேர் கபுராளிகள் ஆயிட்டாங்க அல்லாஹ். யாழ்லாம் கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக, நல்லடியாரின் கபராக ஆக்குவாயாக, விசாலமான கபராக ஆக்குவாயாக, நறுமணம் வீசும் கபராக ஆக்குவாயாக. யாழ்லா, நாங்க தொட்டில் அழுதா கூட தாங்காத நெஞ்சங்கள் யாழ்லா, விழுத்து விழுத்து எம்மை பார்த்தவர்கள் யாழ்லா. கபருக்குள் அவங்களை அள வச்சிடாதே, கதற வச்சிடாதே, பதற வச்சிடாதே. தாயை விட இரக்கம் காட்டக்கூடிய ரஹ்மானே, எங்களை உம்மா அப்பாக்கு இரக்கம் காட்டுறியா அல்லா. அவங்கள சொர்க்கத்துடைய பூஞ்சோலையில வைப்பாயாக யாழ்ல. உன்னை காட்டி தந்ததே அவங்க தான் யாழ்லா. நோம்பு பிடிக்க வச்சவங்க அவங்க யாழ்லா. இன்னைக்கு இந்த கொத்துபா ஓதுறேன்றாலும், இந்த கொத்துபாவை இப்படி கேட்கிறேன்றாலும், எங்களை உம்மா அப்பா காட்டி தந்த வழிமுறைகள் ரஹ்மானே யாழ்லா. உன்னை காட்டி தந்த அந்த ஜீவன்களை நீ பார்ப்பாயாக, நீ இரக்கப்படுவாயாக, அவனோட கபரை விசாலமாக்குவாயாக. யாழ்ல, எங்களுடைய உமா அப்பமார் கபருக்குள்ள வந்து எத்தனையோ பெருநாள்களை கண்டுட்டோம் யாழ்ல, நாங்க எத்தனையோ திருமணங்களை கண்டுட்டோம் யாழ்ல, எத்தனையோ சந்தோஷங்களை கண்டுட்டோம் யாழ்ல. ஆனா சொர்க்கத்தை மட்டும் எங்களுடைய உமா அப்ப இல்லாம தந்துடாத யாழ்ல, அவங்களோட சேர்த்தித்தா யாழ்ல, அவங்களும் நாங்களும் உண்டாக இருக்கணும் ரஹ்மானே, நபியோடு இருக்கணும் யாழ்ல. எங்களுடைய உமா அப்பட பாவங்களை மன்னிச்சு அருள் புரிவாயாக யாழ், எங்களை பிள்ளைகளை வச்சுக்கணும் முகத்துல கரிபூசாத யாழ்ல. அவங்க எங்களுக்கு என்ன தவறு செஞ்சிருந்தா நாங்க மன்னிக்கிறோம் ரஹ்மானே. அவங்கள வாழ வைப்பாயாக, ஆரோக்கியமாக்கி வைப்பாயாக. எல்லா பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது யாழ்லா, பெற்றோர்கள் கஷ்டப்பட்டார்கள் யாழ்லா, பிள்ளைகளுக்கு நல்ல பெருமேர்களை கொடுப்பாயாக, துறை சார்ந்தவர்களை ஆக்குவாயாக. தாயை சுமக்க வேண்டியானாலும் சுமந்து பார்க்கும் பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை ஆக்கித்தாயல்லா. எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களை கஷ்டப்படுத்திடாதே, நோயாளி ஆக்கிடாதே, எங்களை மானத்தை வாங்கிடாதே. எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களை கண்களை, எங்களை குடும்பங்களை ஒற்றுமையாக்கி வைப்பாயாக, சந்தோஷமாக்கி வைப்பாயாக யாழ்லா. யாருடைய உமா அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நீண்ட ஆயுள கொடுத்து கண்ணியம் அவங்களை வாழ வச்சிருயாழ்லா. துவாக்களை கபுல் செய்வாயாக. வாக்குறது அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.